அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 17 நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமீலா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் தமிழக சட்டப்பேரவையில் நாளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பது நடைபெறுவது குறித்த செய்தி மற்றும் பேட்டி.
அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பிலே நாங்கள் பங்கேற்று அவரை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இருக்கக்கூடிய 89 சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய வாக்கினை பதிவு செய்ய இருக்கிறோம்.
2 வாரங்களுக்கு முன் சரக்கு கப்பல்கள் மோதிய சம்பவத்தால் சென்னையை அடுத்து கடலூரில் எண்ணெய் கழிவுகள் மிதப்பதாக மீனவர்கள் அச்சம்.
தாழங்குடாவில் ஆரம்பிச்சு தேவனாம்பட்டினம், சோனாங்குப்பம், தம்மனாம்பேட்டை வரைக்கும், கிட்டத்தட்ட தம்மனாம்பேட்டைக்கு அண்ணாண்ட வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. கரையோரம் பூரா வந்து கால் வைக்க முடியாத அளவு நிறைய இடங்கள்ல பரவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாளி இளம்பரதி மற்றும் மரியம் மைக்கேல்.
அரசர் பிலிப்பேவின் தங்கையான இளவரசி கிறிஸ்டினா மோசடி ஒன்றுக்கு துணை இருந்ததாக கூறப்பட்ட வழக்கு முடிவில் ஸ்பெயின் நீதிமன்றம் அவரை விடுவித்து தீர்ப்பளித்துள்ளது. முடியாட்சி மீண்டும் கொண்டுவரப்பட்ட 1975 ஆண்டிலிருந்து அரச குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் குற்றவாளி கூண்டில் நின்றது இதுவே முதன்முறையாகும். இந்த தீர்ப்பு தங்களுக்கு திருப்தி தருவதாக அமைந்துள்ளதாக கிறிஸ்டினாவின் வழக்கறிஞர் மிக்யூல் ரோங்கா ஜூனியர் கருத்து கூறியுள்ளார். ஆனால் நீதிமன்றம் இளவரசியின் கணவர் ஏற்படுத்திய சேதங்களை ஈடு செய்யும் விதமாக இளவரசிக்கு சுமார் 500,000 அதிகமான தொகையை அபராதமாக விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது.
ஆங்கில டச்சு நுகர்வுப் பொருட்கள் நிறுவனமான யூனிலீவரை எடுத்துக்கொள்வதற்கு அமெரிக்க உணவுப் பொருள் பெருநிறுவனமான கிராப்ட்ஹென்ஸ் அறிவித்திருந்த விலை நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த இரு நிறுவனங்களும் பெரிய அளவில் கெட்சப் மற்றும் வீட்டு சுத்திகரிப்பு பொருட்களுக்கும் அதிக எண்ணிக்கையிலான பிரபல பிராண்டுகளை கொண்ட பொருட்களையும் தயாரிக்கின்றன. இவை இரண்டும் இணைவு நடைபெற்றால் இதுவரை நடந்ததிலேயே மிகப்பெரிய நிறுவன இணைப்புகளில் ஒன்றாக அமையும்.
பாகிஸ்தானில் உள்ள சிந்து மாகாணத்திலிருந்த சூஃபி தர்காவில் தற்கொலை குண்டுதாரி ஒருவர் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 80 பேர் கொல்லப்பட்டதை அடுத்து ஆப்கானிஸ்தானில் உள்ள 76 முக்கிய தீவிரவாதிகளை தங்களிடம் ஒப்படைக்க பாகிஸ்தான் இராணுவம் கேட்டுக்கொண்டுள்ளது. தீவிரவாதிகள் எல்லை கடந்து தாக்குதல்களை தொடுத்து வருவதாகவும் ஆப்கானிஸ்தான் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியும் பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை பேச்சாளர் முகமது நஃபீஸ் சக்காரியா கருத்து கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான அனைத்து எல்லைகளையும் மூடிவிட்டதாகவும் ஆப்கான் மாகாணங்களான குனார் மற்றும் நங்கர்ஹார் மீது ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும் இராணுவம் தெரிவித்துள்ளது.
இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் குழுவினரின் பிடியில் உள்ள சிரியாவின் அல் பாப் நகரத்தின் மீது கடந்த 2 நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் 45 பொதுமக்கள் துருக்கி இராணுவம் கொண்டுவிட்டதாக கூறப்படுகிறது. கொல்லப்பட்டோரில் 18 பேர் குழந்தைகள் என்று பிரிட்டனை தலைமையிடமாக கொண்டு விளங்கும் சிரியாவுக்கான மனித உரிமை கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆனால் 13 தீவிரவாதிகள் மட்டுமே கொல்லப்பட்டுள்ளதாக துருக்கியின் மிகவும் சமீபத்திய மோதல்களின் கணக்கெடுப்பு குறிப்பிடுகின்றது. பொதுமக்களை பாதுகாக்க நடவடிக்கைகளை எடுப்பதாக துருக்கிய இராணுவம் தெரிவித்திருக்கிறது.
ஹாங்காங்கின் முன்னாள் தலைவர் டொனால்ட் சாங் பதவியில் இருந்தபோது மோசடியில் ஈடுபட்டு குற்றம் இழித்துள்ளதாக தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளார். குற்றவியல் விசாரணையில் தண்டனை பெறுகின்ற முதல் தலைமை செயல் அதிகாரியாக சாங்கை இந்த தீர்ப்பு மாற்றியுள்ளது. சீனாவில் உள்ள பல லட்சக்கணக்கான டாலர் மதிப்புடைய சொகுசு குடியிருப்பு ஒன்றை இலவசமாக புதுப்பிப்பதை அவர் ஏற்றுக்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இந்த பணியை மேற்கொண்ட சொத்து நிறுவனத்தின் உரிமையாளர் ஹாங்காங்கில் ஒளிபரப்பு உரிமம் வழங்கப்பட்டிருந்த ஊடக நிறுவனம் ஒன்றில் அதிக பங்குகளை பெற்றிருந்தவர் ஆவார்.
பீகார் அதிகாரிகள் மாநிலத்திற்கு வெளியில் இருந்தாலும் அல்லது வெளிநாட்டில் இருந்தாலும் கூட மது அருந்த கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு இந்தியாவின் பீகார் மாநிலம் மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வந்தது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். தமிழக கண்ணோட்டம். தமிழக முதல்வராக நேற்று பொறுப்பேற்றுக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி நாளை தமிழக சட்டப்பேரவையில் தனது பெரும்பான்மையை நிரூபிக்கவுள்ளார். நாளை நடைபெறவுள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பு குறித்த விரிவான செய்தி தொகுப்பை தருகிறார் எமது செய்தியாளர் முரளிதரன்.
நாளை தமிழக சட்டப்பேரவையில் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு நம்பிக்கை வாக்கை கோரவிருக்கும் நிலையில் அதனை எதிர்த்து வாக்களிக்க திமுக முடிவெடுத்துள்ளது. தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக அதிமுகவைச் சேர்ந்த எடப்பாடி கே பழனிசாமி நேற்று பதவியேற்றார். அவரது அரசுக்கு நம்பிக்கை கோரும் தீர்மானம் நாளை தமிழக சட்டப்பேரவையில் வாக்கெடுப்புக்கு வருகிறது. தற்போது சட்டப்பேரவையில் இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் திமுகவின் சட்டமன்ற கூட்டம் அக்கட்சியின் தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் இன்று மாலையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் முடிவில் நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பழனிசாமி அரசுக்கு எதிராக வாக்களிக்கப் போவதாக திமுக முடிவெடுத்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மு.க. ஸ்டாலின்,
தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து தமிழுடைய வாழ்வுரிமை அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அதிமுக ஆட்சிக்கு ஒட்டுமொத்த எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வகையில் நாளைய தினம் பழனிசாமி அவர்கள் தலைமையில் கோரவிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பிலே நாங்கள் பங்கேற்று அவரை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இருக்கக்கூடிய 89 சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய வாக்கினை பதிவு செய்ய இருக்கிறோம்
என்று தெரிவித்தார். மேலும் கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் தங்கியிருப்பது குறித்தும் குதிரை பேரம் நடப்பது குறித்தும் தமிழக மக்கள் அனைவரும் கேள்வி எழுப்ப வேண்டும் என்றும் ஸ்டாலின் கூறினார். திமுகவுக்கு அடுத்தபடியாக 8 உறுப்பினர்களை கொண்ட தமிழக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் இன்று மாலையில் நடைபெற்றது. இதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திருநாவுக்கரசர், சட்டமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்கள் கட்சி தலைமைக்கும் மாநில பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக்கிற்கும் தெரியப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள்தான் நாளை காலைக்குள் முடிவை தெரிவிப்பார்கள் என்றும் தெரிவித்தார். முன்னதாக காங்கிரஸ் கட்சியும் நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களிக்க முடிவு செய்திருப்பதாக திருநாவுக்கரசர் பெயரில் உள்ள ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது அது தன்னுடைய ட்விட்டர் பக்கமே இல்லை என்றும் தனக்கு ட்விட்டரில் இயங்க தெரியாது என்றும் திருநாவுக்கரசர் கூறினார்.
அது ட்விட்டர் பேஜ் என்னோட இல்லை, கோயம்புத்தூர்லேருந்து யாரோ ஒருத்தர் தவறாக ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கார். அது என் பேஜ் கிடையாது, இட்ஸ் நாட் மை பேஜ். எனக்கு ட்விட்டரே ஆப்ரேட் பண்ணவே தெரியாது முதல்ல. இன்ஃபேக்ட் எஸ்எம்எஸ் கூட பார்க்கத்தான் செய்வேன், போடுறது இல்லைன்னா. அதனால் பொய்யா வேணும்னே யாரோ அவங்க இஷ்டம் போல் போட்டுட்ருக்காங்க, அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணப்படும்.
இது தொடர்பாக அவரது பெயரில் வந்த ட்விட்டர் செய்தி தற்போது அகற்றப்பட்டுள்ளது. இதற்கிடையில் நாளை நடக்கவிருக்கும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பழனிசாமி அரசுக்கு எதிராக வாக்களிக்கப் போவதாக அதிமுகவின் மயிலாப்பூர் தொகுதி எம்எல்ஏ நடராஜ் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு ஆதரவளிக்கும் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 11 உயர்ந்துள்ளது. 234 இடங்களை கொண்ட தமிழக சட்டப்பேரவையில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் வெற்றி பெற 118 வாக்குகளை பெற வேண்டும். தற்போதைய சட்டப்பேரவையில் ஒட்டுமொத்தமாக அதிமுகவிற்கு 134 உறுப்பினர்கள் உள்ளனர். இதில் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள அதிருப்தி உறுப்பினர்களை தவிர பிற உறுப்பினர்கள் தங்களுக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் என சசிகலா தரப்பினர் எதிர்பார்க்கின்றனர்.
முரளிதரன். நாளை சனிக்கிழமை தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கவுள்ளது. ஆனால் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 10 பேர் இந்த வாக்கெடுப்பில் எப்படி வாக்களிப்பார்கள் என்பது தெளிவாகவில்லை. கட்சியின் கொறடா அளிக்கும் உத்தரவை எதிர்த்து அவர்கள் அரசுக்கு எதிராக வாக்களித்தால் அவர்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவி கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் பறிபோகும் வாய்ப்பு இருக்கிறதா என்று கட்சி தாவல் தடை சட்டம் குறித்த பல வழக்குகளை கையாண்டிருக்கும் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் கே வி விஸ்வநாதன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் மணிவண்ணன்.
நாளை நடக்கவிருக்கும் கூட்டத்தில் கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் 3/2 பங்கு, அதாவது 134 சட்டசபை உறுப்பினர்கள் அதிமுக கட்சியில் இருக்கிறார்கள். அதில் 3/2 பங்கு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் இருக்குமானால் அந்த 3/2 பங்கு வேற ஏதேனும் ஒரு கட்சியோடு இணையுமானாலும் கட்சி தாவல் சட்டத்திலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். இல்லையேல் கட்சி கொறடா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் உள்ள ஆட்சிக்கு ஆதரவாக ஆமோதித்து வாக்களிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த உத்தரவை மீறினால் அந்த சட்டசபை உறுப்பினர்கள் கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் பாதிக்கப்படுவார்கள். அவர்கள் மீது புகார் எழக்கூடும். அதை சபாநாயகர் அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் நிர்ணயிக்கும் கட்டாயம் ஏற்படலாம்.
ஆனால் இது வந்து எப்பொழுது இந்த முடிவு எடுக்கப்படும், அதாவது வாக்களித்த பிறகுதான் இதை எடுக்க முடியும்?
வாக்களித்த பிறகுதான் எடுக்கப்படும். வாக்கும் செல்லும். 15 நாட்களுக்குள் அவர்களை மன்னித்து விடும் உரிமையும் கட்சிக்கு உண்டு, கொறடாவிற்கு உண்டு. அவ்வாறு அவர்கள் மன்னிக்கப்படாமல் கட்சி கொறடா உத்தரவுக்கு எதிராக வாக்களித்து அவர்கள் தங்கள் உறுப்பினர் பதவியை இழக்கும் நிலை ஏற்படுமானால் அது சட்டசபாநாயகரால் தீர்மானிக்கப்படும்.
சரி, அவர்கள் அளிக்கும் வாக்கும் செல்லும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அப்படி என்றால் ஒரு ஒரு அனுமானத்திற்கு, அதாவது அவர்கள் இந்த 10 பேர் வாக்களிக்கிறார்கள் அரசாங்கத்துக்கு எதிராக, மேலும் சிலர் மேலும் ஒரு 10 பேர் சேர்ந்து அதிமுகவிற்குள்ளேயே ஒரு சிறு பிளவு ஏற்பட்டு அவர்களும் அதிமுகவுக்கு எதிராக அரசுக்கு எதிராக வாக்களித்தால் அரசு பெரும்பான்மை இழக்க நேரிட்டால் அந்த நேரத்தில் என்ன முடிவு ஏற்படும்? அந்த நேரத்திலே இந்த உறுப்பினர்களின் பதவி இழத்தல் என்ற அந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து உடனடியாக அமலுக்கு கொண்டு வரப்பட்டு சபாநாயகரால் அவர்கள் பதவி இழக்கும் நிலை வருமா?
என்னுடைய அனுமானத்தில் நாளை அவர்கள் சீக்ரெட் பேலட் கேட்க வாய்ப்பு உண்டு. அவ்வாறு அது அளிக்கப்படாமல் 10 உறுப்பினர்கள் தான் அவர் கையிருக்கிறார்கள் என்றால் கட்சி கொறடாவுக்கு எதிராக அந்த 10 உறுப்பினர்கள் வாக்களிப்பது நடைமுறை ஆகாது. அவர்கள் வாக்களிக்க வாய்ப்பு இருக்க முடியாது. நீங்கள் சொல்லுவது போல் 10 மேலோ அவ்வாறு இருந்தால் அவர்களை மன்னிக்கலாம் என்ற ஒரு அரசியல் சாசன ஒரு ஷரத் இருப்பதால் அந்த வாக்கு செல்லாது என்று சொல்ல முடியாது.
சரி, அப்போது இந்த சீக்ரெட் பேலட், இந்த ரகசிய வாக்கெடுப்பு என்ற முடிவை சபாநாயகர் தான் எடுக்க வேண்டும்.
சபாநாயகர் தான் எடுக்க வேண்டும். அவர்கள் சபாநாயகர் திரு எடப்பாடி அவர்கள் சார்பில் இருப்பதால் அவ்வாறு அது அளிக்கப்படும் என்று சொல்ல இயலாது.
ஆனால் சபாநாயகரின் எந்த முடிவும் நீதிமன்றத்தால் மறுபரிசீலனைக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா?
சபாநாயகரின் சட்டசபைக்கு உள்ளே எடுக்கப்படும் முடிவானது நீதிபதி அரசியல் சாசனத்தின் ஒரு பிரிவின் கீழ் உச்ச நீதிமன்றத்தாலோ உயர் நீதிமன்றத்தாலோ மறுபரிசீலனை செய்ய இயலாது. ஆனால் அந்த முடிவு சட்டத்திற்கோ அரசியல் சாசனத்துக்கோ விரோதமாக இருந்தால், 1965 கேசவ் சிங் என்ற உச்ச நீதிமன்ற வழக்கு தீர்ப்புக்கு அடியில் அதை மறுபரிசீலனை செய்யலாம்.
உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் கே வி விஸ்வநாதன். சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் 2 தனியார் சரக்கு கப்பல்கள் மோதிய சம்பவத்தில் சென்னை கடற்கரை பகுதிகளில் 2 வாரங்களுக்கு முன் மிதந்த எண்ணெய் கசிவுகள் கடலூரில் கடற்கரை பகுதியில் காணப்படுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தற்போது கடலூரில் உள்ள நிலை குறித்து சுற்றுச்சூழல் ஆர்வலர் அருள் செல்வத்திடம் கேட்டேன்.
கடலூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால்ல கிட்டத்தட்ட 57 கிலோமீட்டர் கடற்கரை நீளம் அந்த கடற்கரை கொண்டது கடலூர் மாவட்டம். இதுல பாத்தீங்கன்னா கடந்த 4-5 நாட்களா வந்து அந்த ஆயிலோட எச்சங்கள் வந்து தண்ணியில வந்து பரவி கரையோரம் படிஞ்சிருக்கிறதா மீனவர்கள் வந்து சொல்றாங்க. குறிப்பா கடலூர் மாவட்டத்தோடைய துவக்கமா இருக்கக்கூடிய தாழங்குடாவில் ஆரம்பிச்சு தேவனாம்பட்டினம் சோனாங்கப்பம் தம்மணாம்பேட்டை வரைக்கும் கிட்டத்தட்ட தம்மணாம்பேட்டைக்கு அண்ணாண்ட வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. இன்னும் மற்ற கிராமங்களுக்கு போயிருக்கு, நிறைய இடங்களுக்கு பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி மீனவர்கள் அங்கே அந்த பகுதியிலிருந்து குறிப்பு சொல்றாங்க. இதனால வந்து கரையோரம் பூரா வந்து கால் வைக்க முடியாத அளவு நிறைய இடங்கள்ல பரவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
இதனால மீனவர்களுக்கு குறிப்பா என்னென்ன பிரச்சனைகள், இந்த கரையோரம் வந்து எண்ணெய் கசிவு அந்த தேங்கி இருப்பதுனால அவங்களுக்கு எவ்வளவு சிக்கல் இருக்கு?
இல்ல, உங்களுக்கு வந்து ஆயில் மாதிரி இதுல வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகல. நீங்க எல்லா இடங்கள்லயும் வந்து ஆயில் மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகல. இது அதுக்கு மாறா என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா மண்ணோட கலந்துருதுனால மண்ணு மேல கரை மேல ஒதுங்கிருது. சோ அதனால மண்ணோட கலந்து கலந்து அது ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி அந்த மாதிரி இருக்கு. சோ இதனால வந்து மீனவர்கள்லாம் அச்சம்படுறாங்கன்னா அது ஆயிலோட ஸ்மெல் வருதுன்னு சொல்றாங்க. காலை வைக்க முடியாத அளவு நிறைய இடங்கள், அதாவது கீழே பூரா நிறைய இடங்கள் அங்கங்க திருந்துட்டா திருந்துட்டு அங்கங்க அந்த மாதிரி திரண்டு திரண்டு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இதனால வந்து வலைக்கு போனோம்னா வலையில மாட்டிக்கிச்சுன்னா வலை வீணா போயிருந்ததுனால வலைக்கு கூட சரியா போல.
இப்ப வரைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவரோ இல்ல அரசாங்க அதிகாரிகள் யாராவது வந்து பார்வையிட்டாங்களா? மீனவர்கள்ட்ட ஏதாவது இத பத்தின பேச்சுவார்த்தை ஏதாவது நடந்ததா?
விபத்துகளோ அல்லது பேரிடர் ஏற்படும் போது அதை முறையா அந்த இடத்துல இருந்து தாக்கம் இல்லாத அந்த வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் அந்த சார்ந்தவர்களுக்கும் எந்த விதமான அந்த அவங்க வாழ்வாதாரத்துக்கு பாதிப்பு வராத அளவுக்கு உடனடியா அந்த பேரிடர்லேருந்து அவரக்கூடிய பாதிப்பை கட்டுப்படுத்துற அளவுக்கு எந்த விதமான ஒரு மெக்கானிசமும் இல்லைன்றதான் ஆயில் ஸ்பெல் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துக்காட்டுறதா ஒரு உதாரணமா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ நாளாகி இன்னும் வந்து பரவிட்டு இருக்குன்னா இது இதுல கடலூர் மாவட்டத்தில் இன்னொரு அச்சம் என்னன்னா இதை தாண்டி ரொம்ப இயற்கை முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாக இருக்கக்கூடிய சதுப்பு நில காடுகள் இருக்கு பெரிய அளவில். நிறைய கிராமங்கள்ல சொல்றாங்க எங்களுக்கு முறையா அரசு வந்து எங்களுக்கு நஷ்டஈடு வழங்கணும், நாங்கள் தொழில் பண்ண முடியல, எங்களுக்கு தொழிலுக்கு போகாதனால சிரமப்படுறோம் அப்படின்ற கூட சில இடங்கள்ல அந்த மாதிரி ஒரு கருத்து கூட முன்வைக்கப்படுதுங்க.
சுற்றுச்சூழல் ஆர்வலர் அருள் செல்வம். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஒரு தலைப்புச் செய்திகள்.
அரசு பெல்லிப்போவின் தங்கையான இளவரசி கிறிஸ்டினா மோசடி ஒன்றுக்கு துணை இருந்ததாக கூறப்பட்ட வழக்கு முடிவில் ஸ்பெயின் நீதிமன்றம் அவரை விடுவித்து தீர்ப்பளித்துள்ளது. ஆங்கில டச்சு நுகர்வுப் பொருள் நிறுவனமான யூனிலிவரை எடுத்துக்கொள்வதற்கு அமெரிக்க உணவுப் பொருள் பெருநிறுவனமான கிராப்ட் ஹென்ஸ் அறிவித்திருந்த விலை நிராகரிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் உள்ள சிந்து மாகாணத்தில் இருந்த சூஃபி தர்காவில் தற்கொலை குண்டுதாரி ஒருவர் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 80 கொல்லப்பட்டதை அடுத்து ஆப்கானிஸ்தானில் உள்ள 76 முக்கிய தீவிரவாதிகளை தங்களிடம் ஒப்படைக்க பாகிஸ்தான் ராணுவம் கேட்டுக்கொண்டுள்ளது. பீகார் அதிகாரிகள் மாநிலத்திற்கு வெளியில் இருந்தாலும் அல்லது வெளிநாட்டில் இருந்தாலும் கூட மது அருந்தக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளனர்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது நிகழ்ச்சிகளை bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.